விவசாயி விவசாயி.
வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களை, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது வீட்டு தோட்டம் அமைப்பது பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணியாற்றி வரும் சிவரும் முனைவர் ஸ்வர்ணப்பிரியா அவர்கள். அவர்கள் வீட்டு தோட்டம் அமைப்பது பற்றியும் வீட்டுத் தோட்டத்தினோட முக்கியத்துவத்தை பற்றியும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
வணக்கம் விவசாயிகளே.
வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் பிரணீதா அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். என்னோட பெயர் பிரணீதா. காய்கறி பயிர்கள் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி வந்து மிளகாய் சாகுபடி பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த மிளகாய் வந்து ஒரு முக்கியமான காய்கறி பயிர் அப்படிங்கிறது நல்லா தெரியும். காய்கறி மட்டும் இல்லை, இது ஒரு வாசனை பயிராகவும் பயன்படுத்தப்படுது. மிளகாய் பொதுவாக மூணு விதமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இன்னொன்று வந்து வற்றல் மிளகாய்ன்னு சொல்லுவோம், இல்லாட்டி காய்ந்த மிளகாய். அந்த விதத்தில் வந்து பயன்படுத்துகிறோம் காயை வச்சு. மூன்றாவதாக பார்த்தோம்னா அந்த மிளகாயோட பொடி, இது தயாரித்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த உலக அளவிலே பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம தான், அதாவது இந்தியா தான் வந்து அதிக அளவில் இந்த மிளகாயை வந்து உற்பத்தி பண்ணதை அதிகமாக உபயோகமும் படுத்திட்டு இருக்குது. நிறையா வந்து நம்ம நாட்டில் இருந்து ஏற்றுமதியும் செய்யப்படுது. இந்த மிளகாயில் வந்து சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விட்டமின் ஏவும் விட்டமின் சி ஆகிய இரண்டு சத்துக்களும் அதிக அளவில் வந்து இருக்குது. இதோட பரப்பளவும் அதோட எவ்வளோ அளவுக்கு சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இந்தியா தான் அதிகமாக நமக்கு வந்து பயிரிடப்பட்டு வரோம்னா, இந்த உலகத்திலே மொத்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட கால் பங்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் வந்து பயிரிடப்படுது. அது எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் டன்கள் அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 8 லட்சம் ஹெக்டேர் ஏரியாவிலேருந்து 15 லட்சம் டன்கள் வந்து மிளகாய் வந்து நமக்கு உற்பத்தியாக கிடைக்குது. ஒரு சராசரியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 1.9 to 2 tons வரைக்கும் நமக்கு வந்து மகசூலாக எடுக்கிறோம் இதுலேருந்து. இப்போ நம்ம இதாவது இந்தியாவில் எவ்வளோ இந்த மிளகாய் உற்பத்தி ஆகுதோ அதில் கிட்டத்தட்ட 50% இந்த ஆந்திரா தெலுங்கானா ஆகிய ரெண்டு பகுதியிலிருந்து சேர்ந்து நமக்கு வந்து மிளகாய் உற்பத்தி வருது. கர்நாடகா வந்து ஒரு 15%, ஒடிசாவில் வந்து ஒரு 8%, மகாராஷ்டிராவில் 6%, ராஜஸ்தான் 4%, மொத்த உற்பத்தியில் 3% வந்து தமிழ்நாட்டிலிருந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ இது சாகுபடி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நிறைய வகையாக நம்ம மண்ணில் வந்து நம்ம அந்த மிளகாயை வந்து பயிர் வந்து பண்ணிக்கலாம். அதாவது மணற்பாங்கான மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட இந்த களிமண் பாங்கான மண் வரைக்குமே நல்லா வந்து பயிர் செய்யலாம். எந்த மாதிரி இதுன்னு கேட்டோம்னாக்கா நமக்கு அதில் வந்து சரியான அளவுக்கு வடிகால் வசதி இருக்கணும், அதாவது நீர்த்தேக்கம் இல்லாமல் வடிகால் வசதி இருக்கணும். அதே போல் சரியான அளவுக்கு அந்த உரம் மற்றும் தண்ணி, வேண்டிய அளவு தண்ணி எல்லாம் கொடுத்து பராமரித்தோடனே எல்லா வகையான சாயலுமே இது வந்து மண்ணில் வந்து நல்லா வந்து வளரும். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அமிலத்தன்மை வாய்ந்தது அல்ல ரொம்ப காரத்தன்மை வாய்ந்த மண்ணை வந்து முடிஞ்ச அளவு இதோட சாகுபடிக்கு தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டோன்னா அதில் வந்து மகசூல் வந்து குறைஞ்சிடும். அதே போல் சில ரகங்கள் வந்து அந்த உவர்ப்பு தன்மை கூட தாங்கி வளரும். இப்போ இந்த திருச்சி மற்றும் இந்த கடலோர பகுதிகளெலாம் வளர்க்கக்கூடிய உள்ளூர் ரகங்கள் தான் வளர்ப்பாங்க. அது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல அந்த உவர்ப்பு தன்மையை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக அவைகள் உள்ளன. அடுத்ததுக்கு வந்து பருவநிலை. இந்த பருவநிலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சில்லி வந்து ஓரளவுக்கு உஷ்ணத்தை தாங்கி வளரக்கூடியது. நிறைய பகுதியில் இது வந்து மானாவாரி பயிராகவே பயிரிடப்படுது. உதாரணமாக வந்து விருதுநகர் மற்றும் இந்த ராமநாதபுரம், பரமக்குடி இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தோம்னாக்க இது வந்து மானாவாரி பயிராகவே பயிராகிக்கிட்டே இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இது வந்து உஷ்ணத்தை தாங்கி வளரும். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1200 மீட்டர் உயரம் வரைக்குமே சில்லி ஓரளவுக்கு நல்லா வளரக்கூடியது. இது வந்து எந்த மாதிரி மழையில் உள்ள பகுதியில் வளரும்னா 250-500 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை எங்கே பரவலாக பெய்யுதோ அந்த மாதிரி பகுதியில் அது வந்து மிளகாயை வந்து தாராளமாக நம்ம வந்து பயிர் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரகங்கள். ரகங்கள் வந்து ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன், சில உள்ளூர் ரகங்களும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வணிக ரீதியாக பயிர் பண்ணி லாபம் பெறுறதுக்காக நிறைய ரகங்கள் இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் சில ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது தவிர நம்ம இந்திய அளவுலேயும் நிறைய ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி நிலையங்கள் கல்லூரிகளெல்லாம் சில ரகங்கள் முக்கியமான ரகங்களையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ரகங்கள் நம்மளோட ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோ 1, கோ 2, கோ 3, கோ 4 இந்த 4 ரகங்களை வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த கோ 1 ரகத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோ அதாவது 2 டன் அளவுக்கு காய்ந்த மிளகாயை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. எவ்வளோ நாள்னு பார்த்தா 200-210 நாட்கள் பயிர் கால அளவில் வந்து கொடுக்கும். இந்த மிளகாயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட காரத்தன்மைக்கு முக்கிய காரணம் வந்து கேப்சைசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இதில் வந்து நெறிஞ்சிருக்குது. இந்த கோவன் ரகத்தில் பார்த்தோம்னா 1 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 0.72 அளவுக்கு நமக்கு அந்த கேப்சைசினோட அளவு வந்து நெறிஞ்சிருக்குது. இது வந்து சம்பா ரகம்னு சொல்லுவோம். மிளகாயிலே மொத்தம் 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து குண்டு ரகம், இன்னொன்று வந்து கொஞ்சம் நீட்டமாக வளரும். அந்த நீட்டு ரகத்தை வந்து சம்பா ரகம்னு சொல்லுவோம். இந்த கோ 1 வந்து சம்பா ரகம். கோ 2 அப்படிங்கிறது இந்த கோ 2 வந்து குண்டு ரகம். இது வந்து அதாவது பச்சை மிளகாயாகவும் உபயோகப்படுத்தலாம், காய்ந்த மிளகாயையும் உபயோகப்படுத்துறது மிகவும் சிறந்தது. இதோட மகசூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 டன் அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து மகசூலாக கிடைக்கும். கிட்டத்தட்ட 1 டன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் வந்து மகசூலாக வந்து கொடுக்குது. அடுத்தது கோ 3 ரகம். இது வந்து நம்ம ஸ்ரீலங்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு இதை வந்து பயிர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இதோட சிறப்பியல்பு என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப நெருங்கிய அடர் நனவு முறையில் வந்து இதை பயிர் பண்ணுறதுக்கு மிகவும் சிறந்தது. அதாவது 1 அடிக்கு 1.5 அடி இந்த இடைவெளியில் நம்ம வந்து இதை அடர்த்தியாக நட்டோம் அப்படின்னா ஏக்கருக்கோ அல்லது 1 ஹெக்டேருக்கோ நிறைய அளவில் நமக்கு செடிகளை பயிரிட்டு அடர்த்தியாக வளர்க்கறதுனால நிறைய மகசூலும் அது வந்து கிடைக்கும். இதனால் பார்த்தோம்னா 1 ஹெக்டேர்லேருந்து கிட்டத்தட்ட அடர் நனவு முறையில் பயிர் செய்கிறதுனால கிட்டத்தட்ட 15 டன்கள் வரைக்கும் அது வந்து காய்ஞ்ச பச்சை மிளகாயை வந்து மகசூலில் வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். அடுத்ததாக கோ 4 அப்படிங்கிற ரகம். இதுவும் இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து கொண்டு வந்த ஒரு ரகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டது தான். இந்த ரகம் வந்து சட்னி தயாரிக்கிறதுக்கு, வேறு ஏதாவது குழம்பு வகைகள், ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு போன்றவையெல்லாம் இது பண்ணோம். இதில் வந்து இந்த காரத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது 1 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 0.29% தான் இதில் வந்து காரத்தன்மை இருக்குது. இந்த ரகத்தோட சிறப்பு வந்து பார்த்தோம்னாக்கா இது கொஞ்சம் அதிகமாக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். கிட்டத்தட்ட 20-22 டன் வரைக்கும் பச்சை மிளகாயை மகசூலாக கொடுக்கும். அடுத்த ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா கே 1, கே 2. இந்த கே 1, கே 2 ரெண்டுமே கோவில்பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம். இது ரெண்டுமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5-2 டன் அளவுக்கு காய்ந்த மிளகாயை வந்து மகசூலில் வந்து கொடுக்கக்கூடியது. இதோட அந்த கேப்சைசின் அளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா நடுத்தரமாக இருக்கும். அதாவது 0.5% அளவுக்கு தான் இதோட கேப்சைசின் அளவு வந்து இருக்குது. இதுவும் வந்து நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் இவை ரெண்டும். அப்புறம் இந்த த்ரிப்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி இருக்குது, அதுக்கும் வந்து தாங்கி வளரக்கூடிய ரகமாக அந்த கோ 2 வந்து இருக்குது. அடுத்தது மதுரை 1 அப்படிங்கிறது மதுரை வேளாண்மை கல்லூரி இருக்குது, அங்கே இருந்து இது வெளியிடப்பட்ட ஒரு ரகமாகும். இதில் மகசூல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிட்டத்தட்ட 2 டன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் நமக்கு வந்து மகசூலாக கிடைக்குது. அடுத்ததாக வந்து G4 அப்படிங்கிறது, இது வந்து ஆந்திர பிரதேசத்திலிருந்து பாகியலட்சுமி அப்படிங்கிற ஒரு வகையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு அது வந்து எடுத்தாங்க. இதோட இந்த கேப்சைசின் அளவு பார்த்தோன்னா இதுவும் வந்து நடுத்தரமான காரம் கொண்டுள்ளது தான். அடுத்ததாக G5, இது வந்து குண்டு வகையை சேர்ந்தது. இதுலேயும் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த கேப்சைசின் அளவு வந்து ஓரளவுக்கு காரம் கொண்டது, அதாவது 0.65 mg ஒரு கிராமுக்கு அந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்குது. அடுத்ததாக பெரிய குளம் 1, பெரிய குளம் 2. இது ரெண்டு ரகமுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுவும் கிட்டத்தட்ட 2 to 2.5 tons அளவுக்கு காய்ந்த மிளகாய் மகசூலை வந்து கொடுக்கக்கூடியது. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு, அதாவது நீர்ப்பாசனம் இல்லாத பகுதிகளுக்கு இந்த மானாவரியில் பயிர் செய்கிறதுக்கு உகந்த ரகமாக இது இருக்குது. அடுத்தது பாலூர் 1 அப்படிங்கிற ரகம். இது வந்து காய்கறி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பாலூரில், அங்கே தேர்வு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட ரகம். இது இந்த ரகம் வந்து அந்த கடற்கரை பகுதி முழுவதும் பயிரிடத்துக்கு ரொம்ப ஏற்றது. இது வந்து பச்சை மிளகாயும் உபயோகப்படுத்திக்கலாம், காய்ஞ்ச மிளகாய்க்கும் உபயோகப்படுத்திக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 tons அளவுக்கு காய்ந்த மிளகாய் மகசூலை வந்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது பூசா ஜுவாலா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஐஏஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து சம்பா ரகமாக இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சைசினால வந்து ஒரு நடுத்தரமாக தான் இருக்குது. அடுத்தது கிள்ளிக்குளம். கிள்ளிக்குளம் அப்படிங்கிறது திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது காய்ந்த மிளகாய் வந்து கொஞ்சம் இது ஓரளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது, அதாவது கிட்டத்தட்ட 3 tons அளவுக்கு காய்ந்த மிளகாயை மகசூலில் கொடுக்கக்கூடியது. இது ஒரு கேப்சைசின் அளவு நடுத்தரமாக தான் இருக்குது, அது 0.5% அளவுக்கு தான் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பயதாகி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயதாகி மிளகாய் வகைகள் அப்படின்னா அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஹாவேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த ரகங்கள் வந்து ரொம்ப பிரபலமாக வளர்த்துட்டு வராங்க. இந்த மிளகாயோட சிறப்பு குணங்களுக்காகவே அதை வந்து வளர்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரத்தன்மை வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது நமக்கு வெளி நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்த பயதாகி வகைகள், பயதாகியில் வந்து கட்டி அப்படிங்கிற ஒரு வகையும் டப்பி அப்படிங்கிற ஒரு வகையும் இருக்குது. இது ரெண்டுமே வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ரகம். அடுத்தது அர்கா லோஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம். இந்த அர்கா லோஹித்துங்கிற ரகம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இந்த மானாவாரி பயிராக, அதாவது கொஞ்சம் உஷ்ணமான பகுதிகளும் வளர்க்கக்கூடிய ரகம். இது வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி கழகம் வந்து பெங்களூரில் இருக்குது, அங்கேருந்து வெளியிடப்பட்ட ரகம். இது வந்து பச்சை மிளகாய் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 25 tons அளவுக்கு மகசூலாக கொடுக்கக்கூடியது, காய்ந்த மிளகாய் 3 tons அளவுக்கு மகசூலாக கொடுக்கக்கூடியது. இன்னொரு உள்ளூர் ரகம் பார்த்தோம்னா சேலம் குண்டு. இது வந்து மிகவும் பிரபலமாக வளர்க்கக்கூடிய ரகம். குண்டு அப்படின்னால இந்த குண்டு டைப்பு, அதாவது கூர்மையாகவும் நீட்டமாக வளருமா கொஞ்சம் குண்டாக வளரக்கூடிய இந்த மிளகாய் வகைகள். இது வந்து சேலம் பகுதியில் மிகவும் பிரபலமாக வளர்க்கக்கூடியது. இதை வந்து பார்த்தோன்னா சட்னி தயாரிக்கிறதுக்கு, இந்த நம்ம சாம்பார் போன்ற வகைங்களுக்கெல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்திட்டு வர்றாங்க. இதுவும் அதிகமான மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். நம்ம அடுத்து ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வீரிய ஓட்டு ரகங்கள். அந்த வீரிய ஓட்டு ரகங்கள்னால் சில்லி வீரிய ஓட்டு ரகம் கோ1 அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையிலிருந்து வெளியிட்டிருக்கிறோம். இதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பச்சை மிளகாயோட மகசூல் மட்டும் கிட்டத்தட்ட 28 tons அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். அதே காய்ந்த மிளகாய் வந்து பார்த்திங்கனாக்கா 6.7 tons, அதாவது கிட்டத்தட்ட 6.5 to 7 tons அளவுக்கு நமக்கு வந்து மகசூலாக கிடைக்கும். இதெல்லாம் முக்கியமான ரகங்களை நமக்கு சில்லி பயிர் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ நம்ம பகுதிக்கு ஏற்ற அந்த வகைகள் வந்து எது நமக்கு சரியான வகைன்னு நமக்கு படுதோ அந்த ரகங்களை மட்டும் நம்ம தேர்வு செஞ்சு நம்ம எந்த பகுதியில் பயிரிடுறோமோ அதுக்கு வந்து நம்ம உபயோகப்படுத்தி அதை வந்து பயன்பெறலாம். நம்ம இந்த வகைகளை தேர்வு செய்யும் போது சில காரியங்களை வந்து நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். அது என்னென்னு பார்த்தோன்னா அந்த நம்ம தேர்ந்தெடுக்கிற ரகத்தோட மகசூல் எவ்வளவு, அது வந்து அந்த எல்லா உஷ்ணம் மற்றும் எல்லா காலநிலையும் பருவ காலங்கள் மாற்றத்தையும் தாங்கி வளரக்கூடியதாக இருக்குதா, அதுக்கப்புறமா வந்து பூச்சி நோய்களை தாங்கி வளரக்கூடியதாக இருக்குதா, அதோட நிறம் என்ன, அது நம்ம ஊர் பகுதிகளில் மார்க்கெட் அதாவது விற்பனைக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கவனம் கொள்ளணும். அப்புறம் எந்த வகையை சேர்ந்தது, இது வந்து குண்டு மிளகாயா இல்லை நீட்ட மிளகாயா, அப்புறம் அதோட காரத்தன்மை என்னது, அது வந்து நம்ம பகுதிக்கு வந்து உபயோகப்படுத்தலாமா, அது என்ன மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்து சில்லி இந்த மிளகாயை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். இப்போ சாகுபடி அப்படின்னு பார்த்தோம்னா பருவம் நமக்கு வந்து இந்த வருடத்துக்கு 3 பருவத்துலேயுமே இந்த நடலாம், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயும் வளர்க்கலாம், அப்புறம் ஆடிப்பட்டம்னு சொல்லக்கூடிய ஜூன் ஜூலை மாதங்களையும் வளர்க்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்லேயும் இந்த செல்லியை வந்து நம்ம வளர்க்கலாம். விதை அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டேர் அளவுக்கு நமக்கு நாற்றுகள் வேணும் அப்படின்னாக்கா ஒரு கிலோ அளவுக்கு விதையை வந்து நம்ம நாற்றங்களில் உற்பத்தி பண்ணணும். அதற்கு தேவையான அதாவது நாற்றங்கள் அளவுன்னு பார்த்தோன்னா 100 சதுர ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு உள்ள நம்ம இதில் வந்து மேட்டுப்பத்தியை தயாரித்து நம்ம அந்த விதைகளை ஊன்றி அதுக்கப்புறம் நாற்றுகளை தயாரித்து அப்புறம் நடுவையில் மாற்றி நடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்த குழித்தட்டு நாற்றங்கால்னு சொல்லுவோம், ப்ரோட்ரேன்னு சொல்லக்கூடிய குழித்தட்டு நாற்றங்கால். இந்த குழித்தட்டு நாற்றங்காலில் வந்து நம்ம அதை நிறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா நிறையா வந்து பொருட்களை வந்து நம்ம குழித்தட்டு நாற்றங்காலில் மண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது தென்னை நாற்கழிவு, அந்த பொடியாக இருக்கக்கூடிய தென்னை நாற்கழிவு, அதுக்கப்புறம் வந்து இந்த மரமெல்லாம் இழைக்கும் போது வீணாகிற அந்த மர இழைகள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வெர்மிக்ளோய்ட்னு சொல்லக்கூடிய மண் போன்ற ஒரு பொருள் இருக்கும், அது இலையோட மக்கு போன்றவற்றையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த எதுனாலும் நம்ம வந்து நல்லா பொடியாக்கிட்டு அதில் வந்து ஒரு 300 கிலோ அளவுக்கு நல்லா கம்போஸ்ட் ஆன பின்னாடி தான் எடுக்கணும். ஒரு 300 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். 300 கிலோ அளவுக்கு வந்து எடுத்து அதை வந்து வேப்பம் பண்ணாக்கா 5 கிலோவும் அசோஸ் பயிரலம் 1 கிலோ ஃபாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ அது கூடவே அரிசியோட உமி நெல்லெல்லாம் வச்சுட்டு அந்த உமி வருதுலையே அதையை வந்து எரிச்சு சாம்பலானதை அதே எல்லாம் ஒன்றா கலந்து இந்த குழிகளை வந்து நிரப்பிடணும். நெரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குழிக்கு வந்து ஒரு விதை வீதமாக ஊன்றி அதை ஒவ்வொரு தட்டுக்கு மேலே ஒவ்வொரு தட்டாக அடுக்கி ஒரு 5-6 நாள் நம்ம அப்படியே கட்டி வச்சு தண்ணி விட்டு அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் நல்லா வந்து உஷ்ணாகும். அதுக்கப்புறம் இடையில வந்து அந்த இதை பிரிச்சுட்டு விதை வந்து முளைக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அந்த தட்டுக்களை தனித்தனியாக பிரித்து வச்சு திருப்பி வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கை தெளிப்பான் மூலமாக நம்ம தெளிக்கணும். இப்போ நம்ம வந்து நாற்றங்காலில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேட்டுப்பாத்திகளை வந்து 10-15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நாற்றங்கால் அது 1 மீட்டர் அகலமும் நமக்கு தேவையான நீளமும் 20 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட அளவுக்கு நல்ல மண்ணை நல்லா பொடியாக்கி அதுக்கப்புறமா 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து கோடு போட்டுடணும். அந்த அகலவாக்கில் கோடு போட்டுட்டு அதில் வந்து விதைகளை வந்து தூர தூரமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து தூவி விடணும். தூவிட்டு அந்த மண்ணை வந்து மூடிட்டு அந்த நம்ம தயாரித்த நாற்றங்காலோட மேற்பகுதியில் வந்து வைக்கோல் கொண்டு நல்லா மூடி வச்சிடணும். எறும்பு வராமல் இருக்க இல்லிண்டியன் டஸ்ட் போன்ற ஏதாவது ஒரு பொடிங்களை வந்து அந்த பெட்டை சுற்றி தூவிட்டு நல்லா ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த கை தெளிப்பான் பூ தெளிப்பான் இருக்கும், அதாவது தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது, விதைகளை அடிச்சுட்டு போயிடும். அந்த பூ தெளிப்பான் மூலமாக மெதுவாக நம்ம வந்து அதுக்கு தண்ணி கொடுக்கணும். எப்படி நட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் அது வந்து முளைக்க ஆரம்பிக்கும். விதைகள் முளைக்க ஆரம்பித்த பின்னாடி ஒரு வாரம் கழித்து அது முளைப்பு வெளியில் தெரியும் போது வைக்கோல் வந்து எடுத்துடணும். அப்போ தான் செடிகள் வந்து நேராக சத்தோடு வளரும். இந்த விதைகள் வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு வகையான வாடல் நோய், அதாவது இந்த நாற்றுக்கள் எல்லாம் மடங்கி விழுந்துடும், அந்த மாதிரி நோய் வராமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த காய்ந்த விதைகள் காய்ஞ்சு நம்ம சேமிப்பில் வைக்கும் போதே அந்த விதைகளை கேப்டான் அல்லது திரம் அப்படிங்கிற மருந்தை 1 கிலோ விதைக்கு வந்து 2 கிராம் அளவில் நல்லா கலந்து அதற்கப்புறம் தான் பண்ணணும். அப்படி நம்ம புது விதையை தான் நம்ம உபயோகிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த விதைகளை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த மருந்தோடு கலந்து எடுத்து அதுக்கப்புறம் விதைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். 30-35 நாட்கள் ஆன பின்னாடி இந்த நாற்றுகள் வந்து நமக்கு மாற்றி நடுறதுக்கு சரியாக இருக்கும். இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 அடிக்கு 1.5 அடி, அதாவது 2 அடி வரிசைக்கு வரிசையும் 1.5 அடி வந்து செடிக்கு செடியும் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போது ஹைப்ரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2.5 அடிக்கு 2.5 அடி 75-60. இந்த கோத்ரி அப்படிங்கிற ஒரு ரகம் மட்டும்தான் நல்ல நெருக்க நடவுக்கு ஏற்றது. ஸோ இந்த இடைவெளியில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். நட்டு முடித்த பின்னாடி நமக்கு வந்து தண்ணி எப்படி விடணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க சில்லி வந்து ஓரளவுக்கு ட்ரையாக தான் வளரக்கூடியது. அந்த மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து இந்த மானாவரி பயிர் அப்படின்னாக்கா தண்ணி வசதி இருந்தது அப்படின்னா அது வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னா மண்ணோட ஈரப்பதமும் காலநிலையும் பொறுத்து 1 வாரத்துக்கோ 10 நாளைக்கோ 1 முறை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணியை வந்து கொடுக்கணும். செடி வந்து கம்ப்ளீட்டாக காயிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. உரமிடுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அதாவது மண்ணை தயாரிக்கும் போதே நமக்கு மக்கியத்தொழில் உரம் வந்து 25 டன் அளவுக்கு வந்து கலந்துடணும். அதாவது கடைசி விழுவின் போது நார்மல் மெத்தடில் அதாவது நம்ம சொட்டு நீர் உர பாசனம் வழியாக நம்ம பயிர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதற்கு வேறு அளவு, இல்லை நம்ம வந்து உரத்தை வந்து மண்ணில் கலந்து தான் விட போகிறோம் அப்படின்னாக்கா அதற்கு வேறு அளவு. அதாவது தழைச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 60 கிலோ, அப்புறம் மணிச்சத்து 60 கிலோ, இந்த அளவுக்கில் வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறணும். இதை வந்து அடியுரமாக போட்டு முடிச்சுட்டு திருப்பி 30 கிலோ அளவிற்கு தழைச்சத்தை செடிகள் நட்டு 30வது நாள், 60வது நாள், 90வது நாள் இந்த 3 முறையாக வந்து நம்ம பிரித்து வந்து கொடுக்கணும். இதே நம்ம வந்து சொட்டு உரப்பாசனமா கொடுக்குறோம் அப்படின்னாக்க ஒரு ஹெக்டேர் அளவுக்கு வந்து பார்த்தோம்னா 120/80/80 என்ற அளவில் தழிச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுத்துரும். இதில் முக்கால் பாகம் மணிச்சத்தை வந்து அடியுரமாகவே வந்து கொடுத்துருவாங்க, கால் பாகம் மட்டும்தான் சொட்டு நீர் உரப்பாசனம் வழியாவா கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா வளர்ச்சி ஊக்கிகள் என்ஏஏன்னு சொல்லக்கூடிய நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிடு, அதை வந்து 10 mg 1 liter தண்ணியில் கலந்து செடிகள் நட்டு 60-90 நாளையில் வந்து நம்ம வந்து செடிகள் மேலே தெளித்தோம் அப்படின்னா அதிகப்படியாக காய்கள் பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பூ காய்கள்லாம் உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம், ட்ரையகண்டனால் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கி இருக்குது, அதை 1 liter தண்ணிக்கு 1.25 mL அளவுக்கு கலையும் 20, 40, 60, 80 ஆகிய நாட்களில் நம்ம வந்து தெளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணோன்னா காய்கள் வந்து உதிராது. களைக்கொல்லின்னு பார்த்தோம்னா அதாவது களைகள் வருவதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அடிச்சிடணும். ஃப்ளுக்ளோரலின் அல்லது பெண்டிமெத்தாலின் ஆகிய களைக்கொல்லிகளில் வந்து 1 kg அளவிற்கு தண்ணியில் வந்து கலந்து வந்து தெளிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கை களை எடுத்துகிட்டு 45வது நாளில் நம்ம வந்து மண் அணைச்சு கொடுக்கணும். அப்புறம் பயிர் சுழற்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிளகாயில் வந்து ஒரே வகையான பூச்சிகளும் நோய்களும் நூற்புழுக்களும் தாக்கும், அதனால் ஒரு முறை மிளகாய் பயிர் பகுதியில் திருப்பியும் அடுத்த பயிராக மிளகாயே போடாமல் வேறு ஏதாவது பயிர் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மிளகாயை வந்து கொண்டு வரணும். அதுக்கடுத்தது நிலப்போர்வை. நிலப்போர்வை அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுங்களை தான் விரித்து போட்டு பண்ணுவாங்க. வெயில் காலத்தில் அந்த பிளாஸ்டிக் ஷீட் மட்டும் மண்ணில் பட்டதுன்னா ரொம்ப உஷ்ணத்தை அதிகப்படுத்திடும். அதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து 1 அடுக்கு வந்து நல்ல வைக்கோல், அதை வந்து செடிகளுக்கு நடுவில் உள்ள இடைப்பட்ட பகுதியில் அந்த வைக்கோலை பரப்பிட்டு அதற்கு மேலே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா களையும் கட்டுப்படும், நமக்கு வந்து அந்த உஷ்ணமும் வராமல் இருக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நோய் தாக்குதல். வளர்ந்த செடிகளை பார்த்தோன்னாக்கா த்ரிப்ஸ்னு சொல்லக்கூடிய சார் உறிஞ்சும் கருப்பு நிற பூச்சிகள் இப்போ சிறிய அளவில் தான் இருக்கும். இது தாக்கப்பட்ட செடிகளோட இலைகள் பார்த்தோம்னாக்கா சுருண்டு மேலுமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதோட இந்த த்ரிப்ஸும் பூச்சிகளும் வந்து மேலே கீழே எல்லா பக்கமுமே இருந்துட்டுருக்கோம். இது வந்து இந்த பூக்களோட மொட்டுகளை எல்லாத்தையும் கீழே வந்து விழ வச்சிடும். தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அகத்தியை வந்து இடைப்பட்ட கிராப்பாக வந்து வளர்த்துக்கலாம், அதாவது ஊடு பயிரை வளர்க்கலாம். வெங்காயத்தை வந்து வளர்க்கக்கூடாது, ஏன்னா வெங்காயமும் இந்த பூச்சியால் தாக்கப்படும், அதனால் வெங்காயம் வளர்த்துனா இந்த பூச்சி வந்து அதிகமாக வந்துடும். அதனால் மிளகாய் இருக்கிற பகுதியில் வெங்காயத்தை நம்ம வந்து பயிரிடக்கூடாது. இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம், இந்த விதைகளை வந்து இமிடாக்ளோபிரைட் அப்படிங்கிற மருந்தில் 12 gram 1 kg விதைக்கு வந்து நம்ம பண்ணிட்டு விதைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த விதை நிறுத்தி பண்ணாமல் நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பூச்சிங்க வந்ததுன்னா இதே வந்து இமிடாக்ளோபிரைட் அல்லது தயோக்ளோபிரைட் அப்படிங்கிற மருந்தை 3 mL 1 liter கலந்து நம்ம தெளித்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நீரை சிலந்தி பூச்சி, இது வந்து என்ன பண்ணணும்னாக்க இலைகளை சுருட்டி கீழ்பாகமாக சுருட்டிடும், இலைகளை வந்து சுருண்டு அப்படியே கீழ் நோக்கி பார்த்துட்ருக்கோம். மேல் நோக்கி பார்த்தா அது வந்து இந்த த்ரிப்ஸ்னு சொல்லக்கூடிய பூச்சி, கீழ்ப்பக்கமாக சுருண்டு இருந்தது அப்படின்னா இந்த மைட்டுன்னு சொல்லக்கூடிய சிலந்தி பூச்சிகள். இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 410G அப்படிங்கிற மருந்து வந்து 10 kg அளவுக்கு 1 hectare வந்து போடணும், அல்லது ஸ்பைரோமெசிஃபென் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம தண்ணியில் இந்த 3 mL வீதம் கலக்கி அழிச்சு கட்டுப்படுத்தலாம். இப்போ நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பழ அழுகல் நோய், பழ அழுகல் வந்து இலைகள்லேயும் அழுகலை ஏற்படுத்தி பழங்கள்லேயும் அழுகலை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இதை தவிர்க்கிறதுக்கு காப்பர் ஆக்சிக்ளோரைடு அப்படிங்கிற மருந்து அல்லது ஜினப் அப்படிங்கிற மருந்து அடிக்கலாம். காப்பர் ஆக்சிக்ளோரைடை 0.2% அடிக்கணும், இந்த ஜினப் வந்து 0.15%, அதாவது 1 liter தண்ணிக்கு 1.5 mL அளவுக்கு கலந்துட்டு அடிக்கணும். அதுக்கடுத்ததாக இலை சுருட்டும் வைரஸ் நோய், இந்த நோய்கள் வந்து இலை சுருண்டு அதாவது இலைகள் வந்து வெளிர் நிறமாகவும் பச்சை நிறமாகவும் மாறி 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 நமக்கு காணப்படும். இதை தவிர்க்கிறதுக்கு வந்து கார்போஃபியூரான் மருந்து அல்லது டைமத்தியட்ட அப்படிங்கிற மருந்து 2 mL கலந்து அடிக்கலாம். அதுக்கடுத்து பாக்டீரியல் வாடல் நோய், இது பாக்டீரியாக்களால் வர நோய், இதில் இந்த பாக்டீரியல் வாடல் வந்து இந்த இலைகள்லையும் காணப்படும், அந்த பழங்கள்லையும் வட்ட வட்டமாக அந்த அழுகல் வந்து ஏற்படுத்திட்டுரும். இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்காக மேங்கோசப் அப்படிங்கிற மருந்து 2 gram வீதம் கலக்கிட்டு நம்ம வந்து அடிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது அறுவடை. இந்த அறுவடை அப்படிங்கிறது வந்து எப்போருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம செடிகளை நட்டு 2-3 months காய்கள் வர தொடங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். மிளகாய் நம்ம வந்து பச்சை மிளகாய்க்காக வளர்த்தாலும் சரி காஞ்ச மிளகாய்க்காக வளர்த்தாலும் சரி ஒரு முதல் 1-2 வந்து பச்சை மிளகாய்க்காக மட்டுமே அறுவடை, அதாவது பச்சை மிளகாயாகவே நம்ம வந்து கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக நமக்கு வந்து நிறைய மிளகாய்கள் வந்து உற்பத்தி ஆகும். அதை பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மகசூல் வந்து அப்படியே நின்று போயிடும். அதாவது நிறைய காய்கள் உற்பத்தி ஆகாது. அதனால் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து பச்சை மிளகாய் மகசூலாக நம்ம எடுத்துட்டு அதற்கப்புறம் வரக்கூடிய மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய்க்கு வேணும்னா காஞ்ச மிளகாயை பறிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 6-7 முறை வந்து பச்சை மிளகாயை மட்டும் பறித்து எடுத்துடலாம். இல்லை நம்ம வந்து காஞ்ச மிளகாய் தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு 3 முறை நம்ம பச்சை மிளகாய்க்கு பறித்து முடிச்சுட்டு மீதி மிளகாயை நம்ம அப்படியே வந்து செடியிலேயே விட்டுட்டோம்னா அதை நன்றாக பழுத்து நிறம் மாறிடும். அதாவது அரைகுறையும் நிறம் மாறி இருக்கக்கூடாது, அது முழுவதுமாக நிறம் மாறி இருக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து காஞ்ச மிளகாய்க்கு நம்ம வந்து பறிச்சு எடுத்துடணும். பொதுவா மானாவாரி பயிரை வளர்க்கிற இதுல வந்து அப்படியே செடி நல்லா முற்றி பின்னாடி ஒரே முறையா அப்படியே செடியை பிடுங்கி எடுத்து அதுக்கப்புறம் காய்களை வந்து எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வெவ்வேறு முறை நமக்கு பறிக்கிறதுக்கு ஆள் பலம் இருக்கு, நம்மளால அந்த மாதிரி அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வாரம் ஒரு முறையோ இல்லை 10 நாளைக்கு ஒரு முறையோ காய்கள் உற்பத்தி ஆகிறத பொறுத்து நல்ல பழுத்த மிளகாயை மேல் நோக்கி பார்த்து பறித்து எடுக்கணும். காம்போடு தான் எடுக்கணும். எடுத்துட்டு அதற்கப்புறமா நம்ம வந்து காஞ்ச மிளகாயை வந்து தயாரிச்சுக்கலாம். மகசூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 10-15 டன் வரைக்கும் நமக்கு வந்து பச்சை மிளகாய் மகசூலாக கிடைக்கும். அதே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் அப்படின்னு பார்த்தோம்னா 2-3 டன் வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும். இதே ஹைபிரிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 25 டன் வரைக்குமே பச்சை மிளகாய் கிடைக்கும். அதே ஹைபிரிட்ஸில் நம்ம வந்து காஞ்ச மிளகாயும் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு 5 டன் அளவுக்கு கிடைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட மகசூல் வந்து குறைவாயிடும். எனவே அனைவரும் மிளகாய் சாகுபடியே சீரும் சிறப்புமா நீங்க பயிரிட்டு பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் பிரணீதா அவர்கள் கூறிய தகவல்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.